பழைய ஏற்பாட்டிலேயே ரொம்ப உருக்கமான காதல் கதைகளில் ஒன்று ஹொசியா கோமர் உடைய திருமண வாழ்க்கை. இவங்க லவ் ஸ்டோரியை வச்சு தேவன் அவருடைய அன்பை இஸ்ரவேல் ஜனத்துக்கு வெளிப்படுத்துறார். அப்படி என்ன பிரதர் ஸ்பெஷல் இவங்களுடைய லவ் ஸ்டோரியில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாங்க இந்த எபிசோடில் அதை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கலாம்.
ஹாய், நான் பாஸ்டர் கிரேஸ்வன். இது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் பாட்காஸ்ட். அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றும் சொல்லி நான் நம்புகிறேன்.
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஒரு சில தடவை ரொம்ப விசித்திரமான காரியங்களை பண்ணுறத நம்ம படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏசாயா தீர்க்கதரிசி 3 வருஷ காலம் ஒரு பிரிசனர் ஆஃப் வார் மாதிரி, ஒரு போர் கைதி மாதிரியே சுற்றி திரிவார். அப்புறம் எரேமியா தீர்க்கதரிசி பல மாதங்களுக்கு அவருடைய ஷோல்டர்ஸில் ஒரு நுகத்தை சுமந்துட்டு போவார். எசேக்கியல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அவருக்கு சொன்னது போல ஒரு சில நாட்கள் சின்ன பையன் மாதிரி விளையாடின்னு இருப்பார், யுத்த விளையாட்டு விளையாடின்னு இருப்பார். அப்புறம் ஒரு தடவை ஆண்டவர் எசேக்கியல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்லுவார், நீ இந்த மாதிரி ஒரு ஹேர் கட் பண்ணு அப்படின்னு. ஒரு ரொம்ப வித்தியாசமான ஹேர் கட் பண்ணுவார், அது மூலமாக பிரசங்கம் பண்ணுவார். அது மட்டும் இல்லை பாருங்களேன், தன்னுடைய மனைவி இறந்து போகிறாங்க, ஆனால் அதையே தேவன் ஒரு பிரசங்கமாக மாற்றி பிரசங்கம் பண்ண சொல்கிறார். நீ அழக்கூடாதுன்றார், மனைவி இறந்துட்டா அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது பாரு யோசிக்கிறதுக்கே. ஏன் தேவன் இதை செஞ்சார்? ஏன்னா அவருடைய ஜனங்கள் அவருடைய செய்தியை கேட்காம, அவருடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் இருக்கும்போது, அவருடைய விஷயங்களுக்கு தலையை கொடுக்காமல் இருக்கும்போது எப்படியாவது அவங்கள ரீச் அவுட் பண்ணுன்னு தேவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். அதனால ஸ்ட்ரேஞ்சான ஒரு சில விஷயங்களை அவருடைய தீர்க்கதரிசிகள் செய்யும் போது அவங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு ஆண்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ இதெல்லாம் என்னது? தேவனுடைய இரக்கங்களின் செயல். எப்படியாவது என் ஜனங்களை ரீச் பண்ணும், எப்படியாவது அவங்க கிட்ட பேசணும். ஸோ இந்த மாதிரி விசித்திரமான காரியங்களை அவர் செய்ய சொல்றாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்லேயே ரொம்ப விசித்திரமான, ரொம்ப வலிமிக்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு அழைக்கப்பட்டவர் தான் ஹொசியா தீர்க்கதரிசி. இவருக்கு தேவன் சொல்றாரு, நீ போ, ஒரு வேசித்தனத்தில் இருக்கிற பெண்ணை நீ திருமணம் பண்ணிக்க, வெபச்சாரத்து மனப்பான்மையில் அந்த விருப்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்க, அவ பேர் கோமர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஏன்னா ஹொசியாவுடைய ஊழியம் இஸ்ரேலுடைய நார்தர்ன் ட்ரைப்ஸ், அதுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற அந்த ட்ரைப்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணும். ஏன்னா எத்தனை தீர்க்கதரிசிகள் வந்தாலும் அவங்க ஆண்டவருடைய பேச்சை கேட்கல, ஆண்டவருடைய அன்புக்கு இணங்கலை. கடைசியாக இப்போ அசிரியாவுடைய ராஜா வந்து அவங்களை சிறப்பிடிச்சிட்டு போக போகிறான் ஒரு சில வருஷங்களில். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணிடலாம், என் ஜனத்துக்கு எப்படியாவது நான் அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பை காமிச்சிடலாம்னு சொல்லி கர்த்தர் ஹொசியா தீர்க்கதரிசி அழைக்கிறாரு. அவருடைய அன்பை வெளிப்படுத்தணும், அவருடைய செய்தியை காமிக்கணுன்றதுக்காக. ஆனால் இந்த செய்தியை ஹொசியா தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவன் வித்தியாசமான பாதையில் ஹொசியாவை வழி நடத்துகிறார். நான் அனுபவிக்கிறத நீயும் அனுபவிக்கணும் ஹொசியா அப்படின்னு சொல்றது போல, நான் அனுபவிக்கிற வேதனை வலியை நீ உணர்ந்தாதான் என்னுடைய ஏக்கத்தில் நீ பிரசங்கம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவால் தேவன் ஹொசியா ஒரு வித்தியாசமான பாதையில் வழி நடத்துகிறாரு. அப்போதான் அந்த ஜனங்களை அவருடைய ஏக்கத்தினால் அவர் இன்வைட் பண்ண முடியும், இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டார். ஏன்னா பாருங்க, தேவன் இஸ்ரேலோடு இருந்த ஒரு உடன்படிக்கை ஒரு திருமண உடன்படிக்கைக்கு ஈடாக இருக்குது. பல ரபிகள் கூட இதை பற்றி டீச் பண்ணுவாங்க. சீனாய் மலைக்கீழ இஸ்ரேல் ஜனங்க வந்து சேரும்போது அந்த தேவனுடைய அந்த நிழல் கீழே அவங்க எல்லாருமே திருமண ஒப்பந்தத்துக்குள்ள அவங்க பிரவேசிச்சாங்க, இல்லைன்னா திருமண உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஸ்ரேல் மேரிட் காட் அண்டர் த ஷேடோ ஆஃப் மவுண்ட் சைனாய் வென் தே ரிசீவ் த லா. இது வந்து எல்லா யூதர்களும் இப்படி தான் பிலீவ் பண்ணுறாங்க, தே வர் மேரிட் டு காட். ஓகே, ஸோ இப்போ தேவன் ஒசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கக்கிட்ட நீங்கள் வெபச்சாரம் பண்ணிட்டீங்க. ஏன்னா விக்கிரக ஆராதனை வேற தெய்வங்களை வணங்க போகிறது வந்து வெபச்சாரத்துக்கு ஈடானது, அது வந்து ஒரு திருமண துணைக்கு துரோகம் செய்கிற மாதிரி. அந்த கான்செப்டில் தான் ஆண்டவர் இந்த என்டையர் புத்தகத்தையே எழுதுகிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் உங்களுடைய கணவராக இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய மனவாட்டியாக இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற தெய்வங்களோட போயிட்டீங்க, விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறார், ரொம்பவே கஷ்டப்படுறார், மனசு கஷ்டப்படுறார் பார். அந்த நேரத்தில் தான் ஹொசியா தீர்க்கதரிசி மூலமாக அவங்கள சந்திக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறார். ஹொசியா தீர்க்கதரிசி மூலமாக. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல தேவன் அனுபவிக்கிற அந்த வேதனையை ஹொசியாவும் அனுபவிக்கணும், அப்போ தான் நல்லா பிரசங்கம் பண்ண முடியுன்றதுக்காக ஆண்டவர் ஹொசியா கிட்ட சொல்கிறாரு, இது ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, இது ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாரும் இதை எடுத்துட்டு நானும் எனக்கு இஷ்டம் வந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன் சொல்ற மாதிரி இல்லை. ஆனா ஒசியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தீர்க்க தரிசன நோக்கத்தோட நீ போ, வேசித்தனத்துல இருக்கிற, வேசித்தன பழக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற கோமர் என்ற அந்த ஸ்திரியை திருமணம் பண்ணிக்க அப்படின்னு. இவர் போய் கோமரை திருமணம் பண்ணிக்கிறாரு, நேசிக்கிறாரு. கோமர் மூலமா மூணு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாரு. அதுல ரெண்டு பிள்ளைகள் இவருடைய பிள்ளையான்னே ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். முதல் பிள்ளை பேரு ஜெஸ்ரேல். ஜெஸ்ரேல்னா விதைக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். ஓகே, தேவன் சொல்றாருல, என் ஜனங்களை நான் விதைப்பேன் அப்படின்றார். ரெண்டாவது பிள்ளை ஒரு மகள். ஸோ அவர் சொல்றார், மகளுக்கு நீ இப்படிதான் பேர் வைக்கணும், லோர் ருஹாமா. லோர் ருஹாமான அர்த்தம் தெரியுமா? நீ நேசிக்கப்பட்டவள் அல்ல. ஹீப்ருவில் வந்து லோனா நோ. ஓகே, நீங்கள் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா லோன்னு சொன்னீங்கன்னா திட்டக்கூடாது, யாருன்னா லோன் தேடணும் அப்படின்ட்டு. என்ன லோனா நோன்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். நீ நேசிக்கப்பட்டவள் இல்லை அல்ல அப்படின்றார். யார்? இஸ்ரேல் ஜனத்தை தான் அப்படி சொல்றாரு. ஆனால் ஒசியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையவே தேவன் வந்து இஸ்ரவேலை அவரை ரீச் அவுட் பண்ணுற அந்த எஃபர்ட்டுக்கு அவர் சம்மந்தப்படுத்திடுறார். மூணாவது அவர் பிள்ளை, அவன் பேர் வந்து லோ அம்மி. அம்மினா என்னுடைய ஜனங்கள், லோ அம்மினா நீ என் ஜனம் இல்லை அப்படின்னு. இந்த மூணு பிள்ளைகளுக்கும் தேவன் அப்புறம் பேரை மாற்றி வைக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க அவங்க பாவத்தினால் இப்படி ஆயிட்டாங்க. யூ ஆர் நாட் லவ்ட் அப்படின்ட்டார் ஆண்டவர். ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணத்து கீழே இருக்கிறதுனால தேவன் அவங்கள ரிஜெக்ட் பண்ணணும், அவங்களை ஃபர்சேக் பண்ணணும். அப்புறம் இன்னொரு பிள்ளை லோ அம்மி. லோ அம்மினா அர்த்தம், நீ என்னுடைய ஜனமே இல்லை அப்படின்னு. இப்படி இருந்தவங்கள தேவனுடைய கிருபையினால பாருங்க, ஒசியா ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், கால் அம்மி அப்படின்றாரு, என்னுடைய ஜனோன்னு கூப்பிடு அவங்களன்றாரு. அப்புறம் ருஹாமா அப்படின்றார், லோ ருஹாமான்றத ருஹாமான் மாத்திறார் அப்படின்னு அர்த்தம். நீ நேசிக்கப்பட்டவள் அல்ல அப்படின்றது பதில் நீ நேசிக்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, ஒசியா தீர்க்கதர்சி, கோமர் தன்னுடைய மனைவி, இந்த மூணு பிள்ளைகள், இந்த மூணு பிள்ளைகள் மூலமா தேவன் அவருடைய கிருபையை வெளிப்படுத்துறார். கோமர் மூலமா அவருடைய பரிசுத்தத்தின் அந்த டிமாண்ட்ஸை வெளிப்படுத்துறார். பரிசுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்றத ஆண்டவர் காமிக்கிறார். எப்படி அதை சரி கட்டுறதுன்னு ஆண்டவர் காமிச்சார். ஏன்னா இந்த கோமரை திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு நடக்கிற சம்பவங்களை நம்ம இமேஜின் பண்ண முடியும் பாருங்க. ஏன்னா இஸ்ரவேல் எப்படி தேவனுக்கு துரோகம் பண்ணி விக்கிரக ஆராதனைக்குள்ள வேற தேவர்களை வணங்குறதுக்கு போயிட்டாங்களோ, அதே போல ஒரு நாள் கோமர் தன்னுடைய கணவரை விட்டுட்டு, தன்னை அவ்வளோ நேசிச்சு கவனிச்சு பராமரிச்சுக்கிட்ட கணவரை விட்டுட்டு வேற ஒருத்தருடைய இன்பத்துக்காக ஒரு கள்ள தொடர்பில் அவங்க போயிட்டாங்க. ஏன் வேசித்தனத்துக்கே அவங்க தள்ளப்பட்டாங்கன்னு நம்ம படிக்க முடியும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் காலையில் நான் இமேஜின் பண்ணுறேன், ஹோசியா எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு பார்க்குறாரு பிள்ளைங்களை. நான் பிள்ளைங்க இன்னும் தூங்கிட்டு இருக்குதே, நீ எழுப்பலையா, பிள்ளைங்க பல்லு விளக்கலையா, அவங்களுக்கு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலையா? இமேஜின் பண்ணலாமா நம்ம எல்லாருமே இந்த இந்த கான்டெக்ஸ்டில். ஸோ அவர் போகிறாரு, ரே அம்மா எங்கே கடைக்கு போயிருப்பாங்க மாதிரி தெரியுது அப்படின்னு. ரெண்டாவது பிள்ளைகிட்ட போய் கேட்குறாங்க, நான் அம்மா பார்த்தியா அப்படின்ட்டு, தெரில டாடி அம்மா நான் எந்திரிச்சிருந்து பார்க்கல. மூணு பிள்ளைங்களும் அம்மாவை காணும் அப்படின்றாங்க. அப்போ ஒசியா வெயிட் பண்ணுறாரு, கடைக்கு தான் போயிருக்கும் போல அப்படின்னு. வெயிட் பண்ணி பார்க்குறாரு, இமேஜின் பண்ணலாம், காணும். சரி வெளியே போகிறாரு, எந்த கடைக்கு போயிருக்கோம், ஏதாவது வர்றவர்கள் ஏதாவது ஆண்டிங்களோ அக்காங்களோ கெச்சு ஏதாவது கதை பேசினுக்கிறாங்களா, இல்லை என்ன ஆச்சு, ஏதாவது வர்றவர்கள் யாருக்காவது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி சகாயம் பண்ண போனாங்களா, இவ்வளோ எண்ணங்கள் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில எண்ணங்கள் கூட வந்திருக்கலாம், இல்லை என் மனைவிக்கு ஏதாவது தீங்கு ஆயிடுச்சா, ஏதாவது கெட்டதாயிடுச்சா என்னான்னு தெரியலே. சரி பிள்ளைங்களா இவரே வர்றாரு, கவனிச்சு வாங்க பல்லு விளக்குங்கப்பா, சாப்பிடுங்கப்பா, நேற்று சாப்பாடு இருக்குது, இல்லை பிரெட் இருக்குது, பட்டர் இருக்குது, போட்டு கொடுத்து சாப்பிடுங்க, எது கவலைப்படாதீங்க, அம்மா வந்துடுவாங்க, சரியா கவலைப்படாதீங்கன்னு சொல்லி பிள்ளைங்களெல்லாம் பத்திரப்படுத்திட்டு ஒருவேளை பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்காவோ ஆண்டிக்கிட்ட பிள்ளைங்களை பார்த்துங்க, கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வர்றேன் நான், கோமர் கடைக்கு போனான் நினைக்கிறேன், வீட்டுக்கு வரல, அது என்னாச்சு நான் போய் பார்த்துட்டு வந்துறேன், யாருக்கும் சொல்லாதீங்க, என் பிள்ளைய பார்த்துங்க, யோசிச்சு பாருங்க. இந்த ஹோசியா தீர்க்கதரிசி, தேவ ஊழியக்காரர், தேவனுக்காக ஊழியம் செஞ்சவர், தேவனுடைய திட்டத்தை நிமித்தம் திருமணம் பண்ணிக்கிட்டவர், இப்போ தன்னுடைய மனைவியை போய் தேட வேண்டிய ஒரு கட்டாயம், அடுத்ததா எல்லா சொந்தக்கார வீடுங்கள்லாம் செக் பண்ணுன்னு ஒரு தோணி இருக்கலாமே. அவங்க அப்பா அம்மா வீடு, கோமருடைய அப்பா அம்மா வீடு போய் கோமர் வந்தாங்களா? அதுக்கு அவங்க, இல்லை தம்பி, ஏன் என்னாச்சு, இல்லை காலையில் போனாங்க, இப்போ 12 மணி ஆச்சுன்னு காணோம். ஸோ திரும்பியும் வீட்டுக்கு போகிறார், இமேஜின் பண்ணி வீட்டுக்கு போகிறார். போகும்போதே வழி ஓரத்தில் இருக்கிற ஏதாவது கடைங்களில் சாப்பாடு வாங்கிட்டு போயிடுறார், பிரியாணியோ குஸ்காவோ அந்த காலத்தில் அவங்களுக்கு என்ன கிடச்சிச்சோ வாங்கிட்டு போகிறாரு. சாப்பிடுங்கப்பா, என்ன பண்ணிருந்தீங்க காலையிலேருந்து, இல்லை சின்ன பையன் அழுதுனே இருக்கிறான்ப்பா, அம்மா வேணும் அம்மா வேணும்னு சொல்லி. ஏன் மக கவலைப்படாத, அம்மா வராங்க, இந்த சாப்பிட்டு உனக்கு தான் ஃபேவரட் டைம் பார், கபாப் பிடிக்கும்ல உனக்கு, உள்ளுக்குள்ளே ஏக்கத்தில் இருக்கிறான் ஹொசியா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இப்போ பிள்ளைங்க அம்மாக்கா ஏங்கிட்டு இருக்கிறாங்க, ஹொசியா ஏதாச்சும் சொல்லி சமாதானப்படுத்தணும், எதுவும் கவலைப்படாத, அம்மா ஆயா வீட்டில் எங்கன்னா தான் இருப்பாங்க. கூட்டிகிட்டு வந்துடுறேன் நான், யோசியாக நினைக்கிறாங்க நேற்று கூட எதுவும் சண்டை போடலையே, நான் கூட எதாவது திட்டேனா, எதுவும் திட்டலையே, நான் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எங்கே போயிட்டாங்க, ஏன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களாம் தூங்குறாங்களான்னு வேற கேட்டு அனுப்புறாரு. தூங்கிட்டு இருக்கிறாங்களா, எதுவும் தயவுசெய்து பார்த்துங்க, தயவுசெய்து பார்த்துங்க, என் பிள்ளைங்கள யாராவது பார்த்துங்க, மனைவி நான் கண்டுபிடிக்கணும். இப்போ தீர்க்கதரிசி அனைவருக்கு தெரியும் எங்கேருந்து திருமணம் பண்ணிட்டு வந்தார்னு. சாயங்காலம் ஒரு 10 மணி ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளை போய் பார்க்குறாரு, சரி தூங்கிட்டோம் தூங்கிட்டோம், யாராவது சொந்தக்காரர்களை கூப்பிட்டு நைட்டு பார்த்துங்க, நான் போய் உங்கள் அம்மா போய் தேடி கண்டுபிடிக்கிறேன். உள்ளுக்குள்ளே அழுதுட்டுருக்கிறார், என்னாச்சுன்னு தெரியலையே, ஆனால் அந்த அழுகையை வெளியே காமிக்க முடியல. வீட்டு விட்டு வெளியே வரார், யாரோ சொல்கிறாங்க, ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, அவசியம் சொல்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறேன், அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரே திருமண பிரச்சனை, கொஞ்சம் ஜெபம் பண்ணுறீங்களா, அவசியம் சொல்கிறேன், வாங்க வாங்க ஜெபம் பண்ணுறேன் வாங்க. ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கும், ஏன் திருமணமே ஒரு கேள்வியில் இருக்குது, வாங்க ஜெபம் பண்ணுறேன் வாங்க, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். கர்த்தர் உங்களோட இருக்கிறார், அனுப்பி விடுறாரு, அழுகுறாரு, இருட்டு பாதையில் நடக்கும்போது கதறாரு, ஆண்டவரே என் மனைவி எங்கே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, யாருக்கிட்ட கேட்க, என் மனைவியை நான் நேசிக்கிறேனே, பிள்ளைகளுக்கும் அம்மா வேணுமே, நான் என்ன செய்யுதுன்னு தெரியலையே, தேடுறாரு, அழுகுறாரு, கண்ணை துடைக்கிறாரு, ஏன்னா யாரோ ஒரு பிலீவர் முன்னாடி வர்றாங்க. அப்புறம் இவர் யோசிக்கிறாரு, ஆமாம் வேசித்தனத்தில் இருந்த பொண்ணு தான், மாறியிருப்பான்னு நினைக்கிறேன், ஆனாலும் அதே ஏரியாவுக்கு திரும்பியும் போய் ட்ரை பண்ணுறது எந்த பாவமும் இல்லை, எவனா ஒருத்தன் என் மனைவியை அட்வான்டேஜ் எடுத்து ஏதாவது வேசித்தனத்துக்குள்ளே விற்றுறக்கூடாதுன்னு சொல்லி ரெட் லைட் ஏரியாங்கள போக ஆரம்பிக்கிறார். ரெட் லைட் ஏரியாஸில் போகிறாரு, அங்கங்கே ஒரு சில வேசித்தனம் பண்ணுறவங்க நின்றுட்டுருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்ருக்கலாம்ல, பிரதர் ப்ரேஸ் லார்ட் பிரதர், என்ன இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க, வாங்க உள்ள வாங்க, நான் உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன். ஹோசி அவள் உள்ளே எப்படி இருந்திருக்கும், உத்து பார்த்துருந்துருப்பார், என் மனைவி எங்கேயாவது நின்றுட்டுருக்காளா பக்கத்தில், எங்கேயாவது இருக்கிறாங்களா, அப்போது ஒருவேளை அவங்க கிட்டே போய் கேட்கலான்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் யாராவது வந்திருப்பாங்க இல்லையா, யாராவது ஆம்பளைங்க வந்திருப்பாங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு நைட்டுக்கு நீ அவளை கூப்பிட்டு போகணுன்னா இவ்வளோ வெள்ளிக்காசை நீ தரணும் மாதிரி இல்லை, அவசியத்தில் இல்லை, அதுக்காக நான் வரல, அதுக்காக வரல, வேறு என்னத்துக்கு வந்தீங்க, நீ பாஸ்டர் தானே, நீ இன்னும் யூடியூப்பில் பார்த்துருக்குறேன், ஓசியா பிரசங்கெல்லாம் கேட்டுக்கிறேன் நான், நீ என்ன பண்ணுற இந்த ஏரியாவில், எல்லா தேவ மனுஷருங்களும் அப்படியா அப்பப்போ படி வர்ற மாதிரி தெரிஞ்ச ஓசியா, இல்லை இல்லை அப்படி இல்லை, அப்படி அப்போ என்னன்னு சொல்லு, இல்லை என் ஒய்ஃபு, ஓ என்னுடைய பழைய பார்ட்டி தான் ஒய்ஃபு, சரியா கோமரா இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் மாறிட்டான்னு கேள்விப்பட்டேன், இல்லையா ஏம்மா நீங்கள் பார்த்தீங்களா கோமரை, யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர்கிட்ட அவர் கேட்டிருக்கணுமா இருக்கும், எத்தனை பேர் அவர் கேலி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பேர் குடி போதையில் போதை மருந்து போதையில் அங்கே வந்திருப்பாங்க, எவ்வளோ பொண்ணுங்க அழுதுருப்பாங்க, ஐயோ அவளாவது நல்லா இருந்தான்னு நினச்சினேன் ஐயா, அவளும் இந்த பக்கம் வந்துட்டான்றீங்களே, யோசிச்சே சொல்ல தெரில வந்துட்டாளான்னு, ஆனால் என் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளைங்களுக்கு அம்மா வேணும், நான் நேசித்தேன், மனைவி எனக்கு வேணும், ஒரு ஒரு பக்கமாக போகிறார், யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, யோசியா என்ன பண்ணுற கோமர் அங்கே உள்ளே இருக்குது, எவ்வளோ வாங்க மாட்டேங்கிறாங்க அவளை, ஏன்னா மூணு பிள்ளைய பெற்றுட்டால, முதல்லலாம் செம்ம ரேட்டுப்பா, ஆனால் கோமர் சொல்லு, கோமரா அங்கே எங்கே எங்கே எங்கே, நான் போகிறேன் எங்கள் காமிங்க வச்சு வேகமாக போகிறேன், இமேஜின் பண்ணுங்கள் பார்க்கலாம், தீர்க்கதரிசி உள்ளே போகிறாரு, கதவை திறக்கிறாரு, ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சாராயம் ஊற்றி கிடைக்குது, இருட்டாக இருக்குது, ஆனால் ஸ்டேஜில் வயசு பொண்ணுங்களை நிர்வாணப்படுத்தி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஹோசியா இப்போ ஒரு ஹியூமன் டிராபிக்கிங் அந்த ஆக்ஷன் பிளாக்ல போய் நிக்கிறாருன்னு சொல்லி, ஏழை விடுற ஒரு இடத்துல போய் நிக்கிறாருன்னு சொல்லி, ஏன் இவர் போறாரு அந்த இடத்துல, ஒரு ஒரு பொண்ணுங்களா விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, பணக்காரங்க அதே மாதிரி தவறான வாழ்க்கை முறையில் இருக்கிறவங்க ஒரு ஒரு பொண்ணையா விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு தான் ஹோசியா போயிருக்க முடியும்னு சொல்லி, ஏன் அவர் அங்க வந்தார் தெரியுமா, தேவன் சொல்றாரு, ஹோசியா கோ ஃபைண்ட் யுவர் வைஃப், போ மனைவியை திரும்பியும் கண்டுபிடி, போ மனைவியை திரும்பியும் நேசி, ஹோசியா கிளம்புறாரு பாருங்க, நல்லா கவனிங்க, அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு, ஒரு ஒருத்தனும் கூப்பிட்றான் பாருங்க, நல்லா கவனிங்க, ஒரு ஒருத்தனும் சொன்னான், 5 வெள்ளிக்காசுக்கு மேலே தரமாட்டான், 5 வெள்ளிக்காசு ஒரு தடவை, 5 வெள்ளிக்காசு 2 தடவை, 10 வெள்ளிக்காசு, 12 வெள்ளிக்காசு, 15 வெள்ளி, ஓ 12 வெள்ளிக்காசு வருது சடார்னு ஹோசியா சொல்லியிருப்பாரு, ஹே அது என் மனைவிப்பா, ஹே குடுறடா என் மனைவியை, யாரை அவமானப்படுத்துறது, என் பொண்டாட்டியை வாமான அவனுக்கு கூன்னு போறேன், அங்க 2-3 பவுன்சருங்க வந்திருப்பாங்க, ஓசியா அடிச்சிருப்பாங்க, பலார்னு பிடிச்சு தள்ளி இருப்பாங்க, யாரா நீ, ஏலத்துக்கு வந்தனா ஒழுங்கா உட்காந்து ஏலத்துல விலைய பேசி வாங்கிட்டு போ, இல்லைன்னா சாவச்சிரும் உன்னை, ஏன்னா இது அண்டர் வேர்ல்டு, இது அங்கெல்லாம் நீ வந்து பெரிய நியாயம்லாம் பேசுற மாதிரி இல்லை, நீ ஓசியா அட்டி வாங்கியிருப்பாரு, வாயில ரத்தத்தை தொடச்சிருப்பாரு, பார் தொடச்சு சொல்லு, ஓ நான் வாங்கணுமா, நான் வாங்கணுமா, நல்ல வேலை காசு எத்துன்னு வந்திருக்கிறேன், நல்ல வேலை நல்ல வேலை என்கிட்ட இருக்குது. யாரோ ஒருத்தர் என்ன பார்த்து சொன்னீங்க, 10 வெள்ளி காசுக்கு மேலே போவாதா, 15 வெள்ளி காசு ஏழை மீட்டர் சொல்கிறார். சரி, புதுசாக வந்துக்கிற கிராக்கிக்கு 15 வெள்ளி காசு ஒரு தடவை, 15 வெள்ளி காசு ரெண்டு தடவை, 15 வெள்ளி காசு மூணு தடவை ஊசியாக ஓடுறாரு. பணத்தை எடுத்து அப்படியே அந்த டேபிள் மேலே போட்டுட்டு அப்படியே கோமரை போய் தான் எடுத்துட்டு வந்த தன்னுடைய சால்வை, தன்னுடைய மேலங்கி, தன்னுடைய சட்டை கலட்டிட்டு போய் நிர்வாணமா நிக்கிற தான் நேசிச்ச தன்னுடைய மனைவிய போத்துறார். இமேஜின் பண்ணுங்க. அவங்க சொல்ற, அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, அஞ்சு படி வார் கோதுமை, ஓரளவு திராட்சை ரசம் குத்தாத்தான், இதெல்லாம் நம்மளுக்கு வர வேண்டிய டிப்ஸுமா, நான் அப்படியே எத்துன்னு போறேன். நீ சொல்ற, எல்லாம் அரேஞ்ச் பண்றேன், நான் எல்லாம் அரேஞ்ச் பண்றேன், அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. 5 படி வார் கோதுமை, ஒரு அளவு திராட்சை ரசம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் மனைவி எடுத்துட்டு போற. நல்லா யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஹோசியாவுக்கு ஏற்கனவே கோமர் சொந்தமானவங்க, உடன்படிக்கை நிமித்தம், திருமணத்தின் நிமித்தம். ஆனாலும் ஹோசியா விலையை கட்ட ஆயத்தமா இருந்தார். ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. தேவனுக்கு அடையாளம் நம்ம எல்லாரும் அவருக்கு சொந்தமானவர்கள் தான். ஏன்னா அவர் தான் நம்மளை படைச்சார். ஆனா பாவத்து நிமித்தம் தொலைஞ்சு போயிட்டோம். பாவத்து நிமித்தம் பிசாசுக்கும் மரணத்துக்கும் நம்ம அடிமைகள் ஆயிட்டோம். இப்ப யாரோ ஒருத்தர் கிரயத்தை கட்டணும், யாரோ ஒருத்தர் விலையை கொடுத்துதான் நம்மளை வாங்கணுமா இருந்துச்சு. தேவன் சொன்னார், நான் கொடுக்குறேன். 15 உடன்படிக்கைன்னு அர்த்தம், ரெஸ்ட்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே ரெஸ்ட்டுக்குள்ள உடன்படிக்கைக்குள்ள வரணுன்றதுக்காக, ரெஸ்ட் அப்படின்ற உடன்படிக்கைக்குள்ள வரணுன்றதுக்காக, இளைப்பாறுதல் அப்படின்ற ஒரு உடன்படிக்கைக்குள்ள வரணுன்றதுக்காக அவருடைய உயிரை சிலுவையில கொடுத்தார். அதனாலதான் வார் கோதுமை, அதனாலதான் திராட்சை ரசம். ஏன் வார் கோதுமையில இருந்தா அப்பம் செய்யப்படுது, அப்பம் அவருடைய சரீரத்துக்கு அடையாளம். திராட்சை ரசம், திராட்சைகள் நசுக்கப்படுகிறதுனால அதனுடைய ரத்தம் வெளியே வர்றதுதான் திராட்சை ரசமா நம்ம குடிக்கிறோம். ஏசு நமக்காக சிலுவையில மறித்த நம்மளுடைய மெய்யான திராட்சை செடி, அந்த திராட்சை நிமித்தம் கிடைச்ச அவருடைய ரத்தத்தினால் நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். இந்த ஹோல் ஸ்டோரி, இந்த முழு கதையை எதை பத்தி தெரியுமா? ஏற்கனவே அவருக்கு சொந்தமாக இருந்த நம்ம எல்லாரையும் பிசாசானவும் பாவத்தினால திருடி சாபத்து கீழே, அடிமத்தனத்து கீழே, கெட்ட பழக்கத்துக்கு வித்துட்டு இருக்கும் போது தேவாதி தேவன் அவருடைய குமாரனின் ரூபத்தில் இறங்கி வந்து நமக்காக வெள்ளி கிரயத்தை கட்டி, வெள்ளினா மீட்பின் பொருள் அர்த்தம், ரிடெம்ஷன் அர்த்தம், பிரைஸ் ஆஃப் ரிடெம்ஷன். ஏசு நமக்காக உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி தன்னுடைய சரீரத்தை ஒரு பலியாக ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாருமே மீட்டெடுத்தாரு. இதுதான் அன்பு. வாட் இஸ் லவ்? லவ் இஸ் வென் காட் கம்ஸ் டவுன் டு பே த பிரைஸ். தட் இஸ் வாட் லவ் இஸ் ஆல் அபவுட். ஹோசியா, ஏற்கனவே உனக்கு கோமர் சொந்தம். ஹோசியா, இப்ப ஏன் நீ காசு கட்டுற? ஹோசியா சொல்றாரு, பரவாயில்ல, கோமர் செஞ்சதுக்காக நான் பணத்தை கட்டுறேன், நான் ஒண்ணும் கட்ட தேவையில்லை. நான் என்ன தப்பு பண்ண, நான் யாருக்கு பணத்தை கட்டணும்? Why do I have to pay? You know why I have to pay? Because கோமர் சென்ட். ஆண்டவர் எதுக்குமே கிரயத்தை கட்ட தேவையில்லை, எல்லாமே அவருது தான். அவர் யார்ட்ட, அவர் எந்த விஷயத்த பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறாரு? ஒரு இடத்துலயாவது ஆண்டவர் பணம் கொடுத்து வாங்க தேவைப்படுதா? இல்ல, ஏன்னா எல்லாமே அவருக்கு சொந்தமானது தான். ஆனா உங்களையும் என்னையும் ஏன் திரும்ப ரத்தத்தை கொடுத்து வாங்கணுமா இருந்துச்சு? இது அவர் கட்ட வேண்டிய கிரயம் இல்ல, நம்ம கட்ட வேண்டிய கிரயம். ஆனா நம்ம நிர்வாணம் ஆயிட்டோம், நம்ம கிட்ட இல்ல, நம்மளை நம்மளே மீட்டெடுத்து கொள்ள முடியல. அதனால தேவன் சொன்னாரு, நான் இது வரைக்கும், ஆதி முதல் இது வரைக்கும் நான் ஒருத்தனுக்கும் நான் ஒன்னத்தையும் கட்ட தேவைப்படல. ஆனால் என் பிள்ளை தொலைஞ்சு போயிட்டான், என் மனவாட்டியான என்னுடைய ஜனம் விற்கப்பட்டிருக்கிறாங்க, இல்லைன்னா தன்னைத்தானே வித்துட்டாங்க பாவத்துக்கு. இப்போ நான் அவங்கள மீட்டெடுக்கணுமா இருக்குது, நான் அவங்கள மீட்டெடுக்கணுமா இருக்குது. இந்த தேவ அன்பை ஹோசியா புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன மாதிரி ஒரு அன்பு! அருமையான எழுத்தாளர் கைல் எம் ஏட்ஸ் சொல்கிறாரு, ஹோசியா டேக்ஸ் இஸ் பிளேஸ் among the greatest lovers of all ages. மனுஷனுடைய சரித்திரத்திலேயே காலாகாலங்களுக்கு சிறந்த காதலர்கள் அப்படின்ற இடத்துல ஹோசியா இருக்கிறார். His love was so strong that the vilest behavior could not dull it. அவருடைய காதல் எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருந்துச்சுன்னா கொடூரமான ஒரு பழக்க வழக்கம் கூட அதை கம்மி பண்ண முடியலன்றார். கோமர் broke his heart. கோமர் தன்னுடைய மனசை உடைச்சிட்டா, ஆனா she made it possible for him to give to the world a picture of the heart of the divine lover. ஆனா அது நிமித்தம் இந்த உலகத்துக்கு தெரிய வந்துச்சு உண்மையான காதலனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்னு சொல்லி. இந்த ஸ்டோரியில நம்ம தேவனை பார்க்குறோம், இந்த ஸ்டோரியில நம்ம எல்லாரையும் பார்க்குறோம். ஏன்னா பாவத்தில் தொலைஞ்சு போன நம்ம திரும்பவும் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் ஒரு சில தடவை காணாமல் போயிடுறோம், ஒரு சில தடவை விழுந்து போயிடுறோம், ஒரு சில தடவை தவறுகளில் போய் தொலைஞ்சிடுறோம். அந்த நேரத்தில் ஹொசியாவான நம்ம தேவன் நம்மளை குற்றப்படுத்தி நம்மளை ஒதுக்குறவர் இல்லை, நம்மளை தேடி வர்றவர். சாக்கடையில் இறங்கி நம்மளை தூக்கி விட அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ரெட் லைட் ஏரியாவில் வந்து தான் மனைவிக்காக தேட வந்த ஒரு அருமையான தீர்க்கதரிசியை போல, பரிசுத்தமானவர் சாக்கடை நிறைஞ்ச உலகத்தில் இறங்கி வந்தது போல, உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் இறங்கி வர்றார். இறங்கி வந்தது மட்டும் இல்லை, ஹொசியா 2 ஒரு 6 வாக்குறுதிகளை கொடுக்குறார். ஏன்னா திருமணத்துடைய உடன்படிக்கையை அவர் புதுப்பிக்கிறார். He renews his marriage vows. 6 நான் இப்படி செய்வேன், இப்படி செய்வேன், இப்படி செய்வேன்னு சொல்லுவார். நம்ம கூட மேரேஜ் செரமனியில் சொல்கிறோம் தெரியுமா, ஐ டூ. வில் யூ டேக் ஹர் ஃபார் பெட்டர் ஆஃப் அ வேர்ஸ், ஃபார் ரிச்சர் ஆஃப் அ புவர். அப்போது கணவர் சொல்கிறார், ஐ டூ. அதுக்கேற்ற மாதிரி ஐ வில்னு 6 சொல்கிறேன். இங்கிலீஷ் பைபிளில் அந்த 2 6 நீங்கள் பார்க்க முடியும். தமிழ் பைபிள்லேயும் அதே எசன்ஸ் 6 நீங்கள் பார்க்க முடியும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். ஹொசியா தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறார். முதலாவது சொல்கிறார், ஐ வில் அல்யூர் யூனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐ வில் அல்யூர் யூனா, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் கோமர், ஆனால் என் அன்புனால் உன்னை நான் இழுக்குவேன், நான் உன்னை மயக்குவேன், என் அன்புனால் உன்னை நான் அட்ராக்ட் பண்ணுவேன்றார். இதுதான் தேவனுடைய அன்பு. தேவன் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், ஆனால் அன்பு நிமித்தம் நம்மளை இழுப்பார். 2 சொல்கிறாரு, ஐ வில் கிவ் டு யூன்னு சொல்கிறார். அன்பு கொடுக்கும், இச்சை பறிச்சுக்கும். அங்கே இருக்கிற ஜனங்க, அந்த வேசித்தனத்தில் விற்கிற அந்த ஒவ்வொரு ஜனங்களும் அவகிட்ட இருந்து பிடுங்கலான் தான் நினச்சாங்க. ஆனால் ஹொசியா கோமருக்கு கொடுக்கலான்னு நினச்சார். ஹி செட், ஐ வில் கிவ் டு யூ அப்படின்றார். 3 நம்ம பார்க்குற வாக்குறுதி என்ன தெரியுமா? ஐ வில் டேக் அவே அப்படின்றார். என்னத்தை டேக் அவே? ஐ வில் டேக் அவே ஐடாலட்ரி ஃப்ரம் யுவர் லைஃப்னு சொல்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற வேற விக்கிரகங்கள் அது எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டுறேன். இனி பாகால் தேவனை நீ வாயில் உச்சரிக்க கூட தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு அதில் நான் மீட் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. 4 ஐ வில் என்ன தெரியுமா? ஐ வில் பிட்ரோத்யூ. பிட்ரோத்யூ நான் அர்த்தம், திரும்பவும் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன். ஏன் நான் உங்ககிட்ட வச்சிருந்த திருமண ஒப்பந்தம் முறிக்கப்படலை, உடன்படிக்கை முறிக்கப்படலை, ஆனால் நீ என்கிட்ட இருந்த திருமண உடன்படிக்கை முறிச்சிட்டு தானே போனேன், பரவாயில்ல நான் உன்னை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தேவன் எங்கே பார்த்துருக்குறோமா? ஐ வில் பிட்ரோத் யூ அகைன். 5 சொல்கிறாரு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். எந்த மாதிரி மறு உத்தரவு கொடுக்குவேன்னா, நான் வானங்கள்கிட்ட பேசுவேன், பூமிக்கிட்ட பேசுவேன், பூமி ரெஸ்பாண்ட் பண்ணும், அந்த பூமி உனக்கு விளைச்சலை கொண்டு வரும். இது எது கடையாளம் தெரியுமா? தேவன் நம்மளை மீட்டெடுத்துகிற பிறகு பாவமும் மரணமும் இன்னும் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. இந்த உலகத்து சகல நன்மைகளும் நமக்கு எதுவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். 6 வாக்குறுதி ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் பிளான்ட் யூ. நான் உன்னை நிலைநாட்டுவேன், என்னை விட்டு பிரியாதது போல ஒரு ஸ்திரமான இடத்துல ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கும்படி உன்னை நான் நிலைநாட்டுவேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தேவன்? அன்னைக்கு ஹொசியா கோமர்கிட்ட மேரேஜ் வவுஸை ரினியூ பண்ணுறார். நம்ம எல்லாரையும் தேவன் தேடி வந்தது மட்டும் இல்லை, அவருக்கும் நமக்கும் இருக்கிற உடன்படிக்கை அவர் திருப்பி கட்டுறாருன்னு சொல்லலாம். அவர் அதை வந்து திரும்பவும் புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார், திரும்பவும் புதுப்பிக்கிறார். என்னாச்சு? கோமர் ஹொசியா வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹொசியா விட்டு போனதான் நம்ம படிக்கிறதே இல்லை. இந்த ஹொசியா கோமர் ஸ்டோரியில் உங்களை பார்க்கலாம், இயேசுவை பார்க்கலாம், அவருடைய மீட்பை பார்க்கலாம். இவங்களுடைய பிள்ளைகள் தேவ கிருபை கடையாளம்னா, கோமருடைய பாவத்து நிமித்தம் தேவ பரிசுத்தம் தெரியப்படுது. ஏன்னா அந்த பாவத்துக்கான கிரயத்தை அவர் கட்டினதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனால் ஹொசியான உடனே தேவனுடைய அன்பை நம்ம பார்க்க முடியும், தேவனுடைய அன்பை நம்ம பார்க்க முடியும். போயிட்டா, துரோகம் பண்ணிட்டா, 3 பெற்றெடுத்த பிறகு என்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போயிட்டான்னு சொல்லி கதறி அழுதுட்டு குற்றப்படுத்தாம அவளை தேடி போனாரு. போய் தன்னுடைய மனைவியை மீட்டெடுக்கிறதுக்காக கிரயத்தை கட்டி தன் மனைவியுடைய நிர்வாணத்தை மூடி திரும்பவும் திருமணத்தை புதுப்பிச்சாரு. இந்த ஹொசியாவுடைய அன்பு ஏசு கிறிஸ்துவின் அன்புக்கு ஈடாக இருக்குது, இல்லைனா அந்த அன்புக்கான ஒரு படமாக இருக்குது. நிச்சயமாக அந்த அன்பை விட ஏசு கிறிஸ்து நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு மிக மிக பெரியதாக இருக்குது, நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு கோமரை போல நீங்கள் இருந்தீங்கன்னா, பல தடவை பாவத்தில் விழுந்து தொலைஞ்சு போய் ஆண்டவர் நேசிக்கிறாரான்ற சந்தேகத்தில் இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை தேடி வந்திருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், என் அன்பு உன்னை விட்டு கொடுக்காது. நீ ரெட் லைட் ஏரியாலே இருந்திருக்கலாம், ஆனாலும் உன்னை தேடி நான் வர்றேன், உன்னை நான் காப்பாற்றணும்னு ஆசைப்பட்றேன். நீ ஏன் உன்னை வித்துட்ட? எத்தனைக்கு வித்தம்மா? 15 கோனிங்க. ஒரு அடிமையின் விலை 30. ஆனால் கோமர் பாவத்து நிமித்தம், வேசித்தனத்து நிமித்தம் தான் வேல்யூவை தானே கம்மி பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அடிமைக்கு 30 வெள்ளி காசு தருவாங்களாம், 30 ஷெக்கல் சில்வரை தருவாங்களாம் பார். ஆனா கோமர் 15 தான். ஏன் ஏரா? பாவம் நம்மளுடைய வேல்யூ கம்மி பண்ணுது. பாவம் அப்படின்னா ஆண்டவர் முன்னாடி இல்லை, சடங்க முன்னாடி. பாவம் கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற மதிப்பை மதிக்காம போற ஒரு வாழ்க்கை முறை. பாவம் நம்மளை நம்மளே கம்மி பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா நம்மளாம் பாவத்துக்காக படைக்கப்படலை, பரிசுத்தத்துக்காக படைக்கப்பட்டோம். When she lowered herself to 15 shekels, ஹோசியா வந்து முழு கிரயத்தை கட்டி தான் உயிரே கொடுத்து காப்பாத்தினது போல இயேசு நம்மளை காப்பாத்திருக்கிறார். பை த வே, ஹோசியானா ரட்சிப்புன்னு அர்த்தம், மை சால்வேஷன். கோமர்னா நிறைவுன்னு அர்த்தம், கம்ப்ளீஷன், முழுமை. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், எப்போ என்னுடைய ரட்சிப்புக்கு நீ இடம் கொடுத்து என்னுடைய அன்பை நீ அனுபவிக்க ஆரம்பிக்கிறியோ, உன் உள்ளத்தில் காலியாக இருக்கிற இடம் நிரப்பப்படும். என்னுடைய ரகமான அன்பு உன்னை எப்போ நிரப்புதோ அப்போ நீ நிறைவானவர். யூ பிகம் கோமர், யூ பிகம் ட்ரூலி கம்ப்ளீட், பிகாஸ் மை லவ் இஸ் தி ஓன்லி திங் தட் கேன் கம்ப்ளீட் யூ. தேவ அன்பு, அதுக்கு மட்டும்தான் வல்லம் இருக்குது நம்மளை நிறைவாக்குறதுக்கு. இன்னைக்கு உங்கள் நிறைவை, உங்கள் கெரியர் குரோத்தில், உங்கள் பணம் சம்பாதிக்கிற அபிலிட்டியில், உங்களுடைய அந்தஸ்தில், உங்களுடைய உறவுகளை தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போகிறது அதிக நிச்சயம். கர்த்தர் நம்மள்கிட்ட சொல்கிறார், உன்னுடைய ஒசியா கிட்ட மட்டும்தான் உன்னுடைய நிறைவு இருக்குது. யார் நம்ம ஒசியா? ஜீசஸ். அவர்கிட்ட இந்த என்னத்தை பார்க்குறோம்? தேவ அன்பை பார்க்குறோம். தேவன் நேசிக்கிறார், ஓவரா நேசிக்கிறார், ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறார்னா, பரிசுத்த பரிசுத்தம் பரிசுத்தமாக உள்ளவர் கூட வேசித்தனத்தில் தொலைஞ்சு போன அளவுக்கு பாவத்தில் நம்ம இருந்தாலும் இறங்கி வந்து சாக்கடையில் கையை விட்டு நம்மளை தூக்கி நிறுத்தி நம்மளை சுத்தப்படுத்தி நமக்காக கிரயத்தை கட்டி நம்மளை மீண்டும் வாங்கிக்கிட்டு அவருடைய வாக்குறுதிகளை புதுப்பிச்சு அவருடைய உறவை புதுப்பிச்சு திரும்பவும் நம்மளை நேசித்து நம்மளை ஆரோக்கியமாக கொண்டு வர்றதுக்காக அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இதனால தான் நம்ம சொல்கிறோம், தேவனுடைய அன்பு ஆச்சரியமான அன்பு. அந்த ஆச்சரியமான அன்பு உங்களை நிறைவாக்கும்.
இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு புது பாட்காஸ்ட் உங்களுக்கு நாங்கள் அவைலபிளாக்குறோம். பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. This is Pastor Graceman. Until I meet you again, enjoy life.